பிதாவே, இன்னும் ஒரு தடவை எங்கள் வாழ்க்கையிலே உயிர் கொடுக்கும் உமது வசனத்தை கேட்க உதவியதற்காய், வழி திறந்தமைக்காய் நன்றி. தேவாவியானவரே, அந்த வெளிச்சம் உள்ளே போய் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும். இருதயங்களை மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்திலே தேவ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆமென். உன்னுடைய அஸ்திபாரம் எது? வாட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்? எதற்காக நீ சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன நடந்தது? ஏன் தொடர்ந்து வருகிறாய்? முதலாம் கொரிந்தியர் 3:11 அஸ்திபாரம் மிக முக்கியம் என்பதை வீடு கட்டுகிறவர்கள், பெரிய கட்டிடங்கள் கட்டுகிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள். மேசன்மார், தி பில்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். கட்டிடம் இன்னும் இன்னுமாய் மேலே போக வேண்டுமானால் அதற்கு தகுந்தபடி உறுதியான அஸ்திவாரம் நாங்கள் கீழே போடப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கட்டிடம் விழுந்து போகும். மட்ட நகரிலே அந்த கோட்ஸ் சில இடங்களிலே வெடித்து விழுந்ததன் காரணம் அதனுடைய அஸ்திவாரம் சரியில்லையாம் என்று நான் கேள்விப்பட்டேன். ஒன்று குருந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. There is no foundation other than already been laid. ஏற்கனவே போடப்பட்ட அந்த அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை விட வேறு ஒரு அஸ்திபாரம் இல்லை. இன்றைக்கு இந்த அஸ்திபாரம் இல்லாமல் விசுவாசிகள் வீட்டை கட்ட பார்க்கிறார்கள். தங்களது ஆவிக்குரிய ஜீவயத்தை மேய்ப்பர்கள் எனப்பட்டவர்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய அழைப்பை பெறாதவர்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை இல்லாமல் தங்களுடைய பாட்டிலே ஓடிக்கொண்டு தெரிகிறவர்கள், தங்கள் விருப்பத்தை செய்கிறவர்கள், அஸ்திபாரம் என்றால் என்ன என்று தெரியாத ஜனங்களை வழிநடத்த முயற்சிக்கிறார்கள். அவர்கள் வீடு விழுந்து போகும். அங்கே அஸ்திபாரம் இல்லை. 2:6 அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல் கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்திலே, அதாவது தேவனுடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறது. மூளைக்கல், மூளைக்கல் சரியாக இல்லாமல் அந்த கட்டிடம் விழுந்தே போகும். ஏசியாவுடைய புத்தகம் 28:16 அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கமடையான், விசுவாசிக்கிறவன் ஆடி போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசையா பேசுகிறான் பரிசுத்தாவியானவர் மூலம். இன்றைக்கு பலர் அஸ்திபாரம் என்றால் என்ன என்று தெரியாது, அஸ்திபாரம் இல்லாது தங்கள் வாழ்க்கையிலே சபை எனப்படும் என்கிற ஒரு கூட்டத்திலே இருந்து அந்த கட்டிடத்துக்கு போய் வருகிறார்கள். தங்கள் வாழ்நாட்களை மிக சீக்கிரமாய் முடித்துக் கொள்கிறார்கள். அஸ்திபாரம் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது பார், ஆண்டவனிடத்திலே கேள், உனக்கு அஸ்திபாரம் சரியாக போடப்பட்டிருக்கிறதா? Do you have a solid foundation? What is your foundation? உன்னுடைய அஸ்திபாரம் எது? உன் வாழ்க்கையில் உன் அஸ்திபாரம் எது? மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தாரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் அப்படி சொன்னார்? மாம்சமும் இரத்தமும், அதாவது எந்த ஒரு மனுஷனும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மனுஷனால் வெளிப்படுத்துதலை கொடுக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் இந்த வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எதை? நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வெளிப்படுத்தப்பட்ட அறிவு. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் நீ பேதுருவாயிருக்கிறாய். பேதுரு என்று சொன்னால் பெட்ரோஸ், கிரேக்கு பாஷையிலே பெட்ரோஸ் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய கல், a small stone. இந்த கல்லின் மேல் என்று இயேசு சொல்லும் பொழுது அந்த கல்லின் என்கிற அந்த சொல் கிரேக்க பாஷையிலே பெட்ரா, நாட் பெட்ரோஸ், பெட்ரா. இந்த கற்பாறையின் மேல், a large rock, ஒரு பெரிய கற்பாறை. சில வழிகளில் நீங்கள் ட்ரெயினில் போகும் பொழுது, இந்த கலோயா பக்கமாக அங்காலை போகும் பொழுது பெரிய கற்பாறைகள் காண்பீர்கள். இந்த கற்பாறையின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். அஸ்திபாரத்தை குறித்து பேசுகிறார். நான் என் விசுவாசிகளை கட்டுவேன். அஸ்திபாரம் என்ன என்பதை ஆராய்கிறோம். தேவாவியானவருடைய உதவியோடு சபை அங்கத்துவத்தை குறித்து பேசவில்லை. உனக்கு இருக்கும் ஒரு கிறிஸ்தவ நாமத்தை குறித்து பேசவில்லை. That is not going to give you strength to build your house. உடைய வீட்டை கட்டுவதற்கு ஆதாரம் அஸ்திபாரம். நீ பெற்ற ஞான ஸ்நானம் உனக்கு அஸ்திபாரமாய் வர முடியாது. நீ மூப்பருடைய பிள்ளைகளாக இருந்தால் அது அஸ்திபாரமாய் வர முடியாது. சாதாரணமாக பிறந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளா அல்ல. ஆவியானவராலும் தேவ வார்த்தையினாலும் பிறக்க வேண்டும். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அந்த வசனத்தை உனக்கு காண்பிக்கிறேன். அந்த வசனத்தை நீ பார்க்க போகிறாய். ரோமர் புத்தகத்தை எடுங்க சீக்கிரமாக. வெளிச்சம் கிடைக்க ஆயத்தமா? இதோ பார், ரோமர் 9:8. அதப்படி என்றால் மாமிசத்தின்படி, இந்த சரீரத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பீரியட், full stop. சரீரத்திலே சும்மா பிறந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நீ யூதராக இருக்கலாம், நீ மேய்ப்பனுடைய பிள்ளையாக இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், you got to be saved. உனக்கு ஆஸ்திபாரம் தேவை உள்ளே. தகப்பன் 25 வருஷமாக வார்த்தையை கொடுக்கலாம், but you must be saved.
Now go back to Matthew. Go back to Matthew. So, in the Karpari meal, non in Sabaye Kattaway, Astibaratin meal, Viswasi Kattapadavandaman Bade, Dava Avianavich Olgara, Unude Avikuria GVM, Epodi Patadan Astibaratele Kattapatere Kare. மேய்ப்பனை நம்பி இருக்கிறாயா? அதுவா உன் அஸ்திபாரம்? அல்லது நல்ல பாடல்கள் அங்கே படிக்கப்படுகிறது, அதை நம்பி நீ போகும் இடமா உன் அஸ்திபாரம்? அல்லது நான் இப்பொழுது சொன்னது நீ பே நீ எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானமா உன் அஸ்திபாரம்? அல்லது உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் கேசட்ஸ் அதுவா உன் அஸ்திபாரம்? நோ, அது அஸ்திபாரமா இருக்க முடியாது. இந்த கட்பாறையின் மேல் என் பிள்ளைகளை, என் விசுவாசிகளை, என் சபையை நான் காட்டுவேன். இயேசு கிறிஸ்துவை விட வேறு ஒரு அஸ்திபாரம் இல்லை. யாரும் வேறு ஒரு அஸ்திபாரத்தை போட முடியாது. எதையாவது ஒரு பில்டிங் அல்ல ஒரு வீடு ஏதாவது கட்ட போறாங்கன்னா முதலாவது என்ன செய்வாங்க? இஸ் தி ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். எவ்வளவுக்கு பில்டிங் மேல போகிறதோ அவ்வளவுக்கு கீழே அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக போட வேண்டும் இல்லையா? தட்ஸ் ரைட். நவ் தாவீது இந்த கற்பாறை குறித்து ஏற்கனவே ஆவியானவர் மூலம் அதை சொல்லி இருக்கிறார். 18 சங்கீதத்தை எடுங்க. Psalm 18:2 இரண்டாம் வசனம். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பு. He is my salvation. கன்மலை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் என்னுடைய கற்பாறை, அவர் என்னுடைய கன்மலை என்று சொன்னான். 62 சங்கீதத்தில் எத்தனையோ இடங்களில் இருக்கிற சகோதரர்களை, ஆனால் இந்த வசனங்கள் உங்களை சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, இது வந்து நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தேவ வார்த்தையாய் எடுத்துக்கொண்டிருந்தால் அது உன்னை உனக்கு விடுதலை கொடுக்கிறது மட்டுமல்ல, உனக்குள்ளாக அந்த வெளிப்படுத்துதலை கொடுக்கும். Who knows? Some of you are going to get saved today. இன்றைக்கு உனக்குள்ளாக வெளிச்சமதி நீ ரட்சிப்பு இன்றைக்கு தான் அடைய போகிறாய். ஒருவேளை நீ சொல்ல மாட்டாய் வழியிலே. ஒருவேளை நீ இதை கேட்கும் பொழுது இன்றைக்கு நீ ரட்சிப்படைவாய். தேவாவியானவர் எதையும் செய்வார். 62 சங்கீதம் முதலாம் 2 வசனங்கள். தேவனையை நோக்கி என் ஆத்துமாக அமர்ந்திருக்கிறது, அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலை. கண்மலை ஆகிய தேவனே, அவரே என் இரட்சகர். யாரை குறித்து பேசுகிறான்? Jesus Christ, the Son of the Living God. அவர் தான் என்னுடைய கண்மலை. நன்றாய் கவனித்துக் கொள், உன் நித்தியத்தை தேவன் மாற்றுவார். ஆளுகைக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆராதனை பார்த்து வீட்டுக்கு போவதற்கல்ல, பாடல்களை படித்து வீட்டுக்கு போவதற்கல்ல, மேய்ப்பனை நம்பி இருப்பதற்கல்ல, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கிறது. அவரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் பதறுவதில்லை. நோ, அசைக்க முடியாத கற்பாறை. தேவன் நமக்கு அவரை கொடுத்தார். சகோதரர்களே, இப்பொழுது நான் வாசித்த இந்த சம்பவத்தில் மத்தேயு 16 அதிகாரம், இயேசு கேட்டார் என்னை யாருன்னு சொல்கிறார் என்று. அவர் சொன்னால் சிலர் இப்படி 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 சொல்கிறார்கள். நீங்கள் யாருன்னு சொல்லும் பொழுதே பேதர் வாய் திறந்து உடனடியாக சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. You're the son of the living God. You are Christ. And Jesus said, no man has revealed this to you. பேதருவுக்கு கிடைத்தது வெளிப்படுத்தப்பட்ட அறிவு. இங்கே சில காரியங்களை அவதானிக்க போகிறோம். ரட்சிப்பு பெறுவதற்கு இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும், மரணத்தை விட்டு ஜீவன் இடத்துக்கும், சாத்தானின் பிடியை அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் நுழைவதற்கு சில ஒழுங்குகளை இந்த சம்பவத்திலே நடந்தவைகளை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார். மிகுந்த கவனமாய் கேள், ஜெபத்தோடு கேள். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வார்த்தை காணும்,
உன் உள்ளம் உன் வாழ்க்கை மாறிப்போம்.
ஒரு வார்த்தை, ஏறக்குறைய ஒரு மணி நேரம் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. Just one word brother, it'll change your heart.
One word my sister,
அவர் உன்னை நேசிக்கிறார். அதனாலே தான் இந்த வார்த்தையை கேட்கும்படி உன்னை அழைத்து வந்தார். இதை நீ அறிந்திருக்க வேண்டும். இது சச்சியலாக நடக்க முடியாது. கோடிக்கணக்கான ஜனம் ஒரு வார்த்தையும் கேட்காமல் இருக்கிறதே. கோடிக்கணக்கான ஜனம் இன்னமுமாக முண்டங்களை அவர்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்களே. கோடி கோடிக்கணக்கான ஜனங்கள் உன்னை மறுபடியும் மறுபடியும் அவர் அழைத்து வார்த்தையை கொடுக்க உன்னை அவர் பயிற்று வைக்கிறார். கவனமாய்கள். முதலாவதாக இந்த சம்பவத்திலே பீட்டர் இயேசுவை நேர் நேராக சந்திக்கிறான். He confronts Jesus. The direct confrontation. He meets Jesus face to face. முகம் முகமாக சந்திப்பு நடக்கிறது. இயேசு பேதுருவை பார்த்தார். பேதுரு இயேசுவை பார்த்தார். அவர் கேட்டார், நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர்தான். நான் சொன்னேன், இதை பேசும் பொழுது தேவாவியானவர் அந்த வெளிச்சத்தை உனக்கு உள்ளே போடலாம். Somebody is already weeping. இயேசு சொன்னார், பீட்டர் you are blessed, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாம்சமும் இரத்தமும் எந்த ஒரு மனுஷனும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்திலே இருக்கிற என் பிதாதான் உனக்கு இவை வெளிப்படுத்தினார். நீ இயேசுவை வந்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறாயா? பரலோகத்திலே இருக்கிற பிதா உனக்கு அவரை வெளிப்படுத்தினபடியா? அப்பா என் தகப்பனே என்று நீ அவரை கூப்பிடுகிறாய். நீர் எனக்கு தான் சொந்தம், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய். And that you know that you know that you know that you are a child of God inside. யாரும் உன்னை அதிலே இருந்து வெளியே அனுப்பிவிட முடியாது. ஏன்? பரலோகத்திலே இருக்கிற பிதா தேவ ஆவியானவர் மூலம் தேவகுமாரனை வெளிப்படுத்தினார். மதம் வெளிப்படுத்த முடியாது, சபை வெளிப்படுத்த முடியாது, மேய்ப்பன் வெளிப்படுத்த முடியாது, போதனை வெளிப்படுத்த முடியாது. பரலோகத்திலே இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் பேதுரு. ஆகையால் நீ பாக்கியவான். You are blessed, Peter. You are blessed. Every one of you, if you know Jesus Christ and you have been saved, நீ ரட்சிப்படைந்திருக்கிறேன் என்று அசைக்க முடியாம உனக்கு தெரியுமா இருந்தால், அந்த வெளிப்படுத்துதலை, தேவகுமாரனுடைய வெளிப்படுத்துதலை பிதா உனக்கு கொடுத்தபடியால் அது உனக்குள்ளே வந்தது. நேரடியாய் பேதுரு சந்தித்தான். பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே யாரும் அங்கே நிற்கவில்லை. யோசேப்பு நிற்கவில்லை, மரியாள் நிற்கவில்லை, யோவான் அங்கே நிற்கவில்லை, ஜான். பேதுருவும் இயேசுவும் நேருக்கு நேராக நிற்கிறார்கள். நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் சகோதரனே? ரட்சிப்பை பெறுவதற்கு, அஸ்திபாரத்திலே உன் வீட்டை கட்டுவதற்கு முதலில் நேரடியாக நீ இயேசுவை சந்திக்க வேண்டும். நேரடியாக அவருடைய வார்த்தை, யோசிக்க முடியாத வார்த்தையை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. உன் மாமிச கண்களாலே நீ அவரை காணாமல் விட்டாலும் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீ நேரடியாய் சந்திக்க வேண்டும்.
அல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. Nothing, nothing. பேதுருவினுடைய அனுபவத்திலே வேறு எந்த ஒரு மனுஷனும் இடையிலே வரவில்லை. உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி ஆயிற்று? இன்றைக்கும் எவ்விதத்திலே நீ சொல்லலாம், நான் ரட்சிப்படைந்தேன். Did you meet Jesus face to face? அந்த கூட்டத்திலே, அல்லது அந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது, அல்லது அந்த செய்தியை நீ கேட்கும் பொழுது,
Did you meet him face to face? Oh God.
I will talk to you now about the revelation.
நேருக்கு நேராய் ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன். யோவான் 9 இடங்கள். இதிலேயே ஒரு சகோதரனுடைய கண்களை இயேசு திறந்தார் அல்லவா? திறந்ததும் அவனை சீலுவாம் குளத்திலே போய் கழுவும்படிக்கு சொன்னார். அவன் கண்கள் திறந்து அவன் வந்தான். அதுக்கு பிறகு பிசாசு வந்து அவனோடு மோதியது, பரிசேயர்கள் மூலமாக, சதுசேயர்கள் மூலமாக. கடைசியில் அவர்கள் அவனை தூக்கி எறிந்தார்கள். அதாவது அவனை தள்ளி போட்டார்கள் சபையாலே. போ, எங்களுக்கு நீ புத்தி சொல்ல வர வேண்டாம். அவனது பெற்றாரை கூப்பிட்டார்கள். அவர்கள் பயந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் அதுதான் மகன் என்று. எத்தனையோ கேள்விகள் உங்களுக்கு தெரியும் அந்த கதை. கடைசியில் சொன்னார்கள், அவன் வயது வந்தவன், அவனிடத்தில் கேளுங்கள், அவன் பேசுவான். கடைசியிலே அவன் தள்ளிவிடப்பட்டான். அதை இயேசு கண்டார். 9 நேரடியாய் சந்திப்பை பார்க்க போகிறோம். 9:34 அவர்கள் அவனுக்கு பிரதித்தாரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டது இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபொழுது, தள்ளிவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறாயா?
எல்லாரும் தள்ளிவிட்ட நேரத்திலே, The one who comes near you, Jesus Christ, அவர்கிட்டே வருகிறார்.
அவர் இவனுக்கு கிட்டே வந்து இவனை கண்டுபிடித்து என்ன பேசுகிறாராம்? நீ தேவனுடைய குமாரனிடத்திலே விசுவாசமாயிருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் ஆண்டவரே என்று கேட்டார். Who is he, Lord, that I may believe in him? நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசுவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு பேசுகிறவர் அவர்தான் என்றார். இப்பொழுது அவன் கண்களை அதில் பார்க்க முடியும் அல்லவா? இப்பொழுது அவர் சொல்கிறார்,
உன்னோட பேசுகிறவர் தான் தேவகுமாரன்.
அவன் பார்த்த உடனே என்ன சொன்னான்?
அறிக்கையை சொன்னான். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று விழுந்தான் அவன் கால். He said, I believe, Lord. விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்.
இதோ இயேசுவுக்கும் இந்த சகோதரனுக்கும் இடையில யாரும் வரவில்லை, எந்த பரிசேயனும் வரவில்லை. பேதுருவோ யோவானோ வந்து சொல்லவில்லை, இவர்தான் கிறிஸ்து என்று.
இயேசு நான் தான் என்று சொன்னார்.
அந்த அவர் சொல்லும் பொழுது, நான் தான் என்று பிதாவாகிய தேவன்
இயேசுவை தேவகுமாரனாக அவனுக்கு வெளிப்படுத்தினார். இப்பொழுது அவனது உள்ளான கண்கள் திறக்கப்பட்டது. அதனாலே அவன் பணிந்து
ரெவலேஷன் கான்ஃபிரண்டேஷன், நேருக்கு நேராய் சந்தித்தார். இன்னும் ஒரு மனிதன் தேவ ஜனத்தில் ஒருவன் என்று தான் எண்ணி அவன் தேவனுடைய பிள்ளைகளை அந்த நேரத்திலே சிறையிலே போடத்தக்கதாக உத்தரவு பெற்று அவன் போய்கொண்டிருக்கும் நேரத்திலே தமஸ்கு தெருவிலே சவுல் எனப்பட்டவன்
அந்த நேரம்
சடுதியாக
அவனுக்கு ஒரு குரல் அங்கே கேட்டது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் கேட்டான், நீர் யார் ஆண்டவரே? ஹூ ஆர் யூ லார்ட்? அண்ட் தி வேர்ட் கேம், ஐ ஆம் ஜீசஸ். நான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அந்த இடத்திலேயே சவுல் ரட்சிப்பை அடைந்தான். அந்த இடத்திலேயே தேவன் இயேசுவை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் ரட்சிப்பை பெற்றான். அடுத்ததாய் கேட்டான், நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? அவர் சொன்னார், நீ எழுந்து அந்த பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு எல்லாமே கூறப்படும். சகோதரர்களே, அந்த இடத்திலும் சவுலுக்கும் இப்பொழுது பவுலன்று நிருபங்களை எழுதின அப்போஸ்தலன் இயேசுவுக்கும் இடையிலே யாரும் அங்கே இருந்ததில்லை. நேரடியாய் So the first step, a direct face-to-face meeting with Jesus. ரட்சிப்பு முதலாவது படியாக. அஸ்திவாரம் எங்கே தொடங்குகிறது? நேரடியாய் யாரும் இல்லாமல் இயேசுவை முகமுகமாய், அதாவது நம்முடைய ஆவியிலே நாம் அவரை சந்திக்க வேண்டும். Must meet him. Nothing to do with religion. சமயத்தை குறித்து எந்த ஒரு காரியமும் இல்லை. அடுத்ததாக, அப்படி சந்தித்த பொழுது அந்த வெளிப்படுத்துதல் அவனுக்கு கிடைத்தது. Now revelation knowledge bypasses all five senses. ஐம்புலங்களை தாண்டி அதற்கு மேலாக வரும் அறிவு, பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது, தொடுவது, மணப்பது, இந்த ஐம்புலங்கள் சரீரத்திலே இருக்கிறது. இவைகள் தான் இதற்கூடாக உலகத்தின் அறிவு கிடைக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட அறிவு தேவன் ஒருவர் மட்டுமே மனுஷனுக்கு கொடுக்கலாம். The revelation knowledge can only be given by God. தேவனால் மட்டுமே அதை கொடுக்க முடியும். அதை நீங்கள் முதலாம் கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். If you want, we can turn over there. முதலாம் கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் 9 வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ஏன்? அது வெளிப்படுத்தப்பட வேண்டிய வெளிச்சமாயிருக்கிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God reveals the secrets of the kingdom through the Holy Spirit. தேவ ஆவியானவர் மூலம் மட்டும்தான் பிதாவாகிய தேவனோ கிறிஸ்துவாகிய குமாரனோ குமாரனாகிய தேவன் வெளிப்படுத்துதல் வருவது. Only through the Holy Spirit. தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தவில்லையோ நமக்கு பிதாவையும் நாம் அறியோம், இயேசுவையும் அறியோம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களையும் அறியவே மாட்டோம். Only through the Holy Spirit. சகோதரர்களே, பேதுரு இயேசுவை மரியாளின் குமாரனாக அறிந்திருந்தான். மற்றவர்களும் அதை அறிந்திருந்தார்கள். பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள். கவனமாய் கேள், தச்சனுடைய மகன் யோசேப்பின் மகன் என்பதை அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு வீடு எந்த இடத்தில் இருந்தது தெரியும். யோவான் ஸ்நானனுக்கு அவன் உறவினனாக இருக்கிறார் என்று சொல்லி தெரியும். அவர்களுக்கு இடையிலே வித்தியாசம் வயது 6 என்று அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இயேசு, அந்த சரீரத்தில் இருந்த இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அந்த வெளிப்படுத்துதல் அவன் ஆவியிலே உள்ளே வந்தது. பிதாவாகிய தேவன் தேவ ஆவியானவர் மூலம் அவனுக்கு வெளிப்படுத்துதலினாலே கொடுக்கப்பட்ட காரியம். இயேசு சொன்னார், எந்த ஒரு மனுஷனும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, ஆகையினாலே நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரட்சிப்பு பெற்றவர்கள் இந்த வெளிப்படுத்துதலை கொண்டிருக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்துதல் கிடைக்காதவர்கள் ரட்சிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சமயத்தை சேர்ந்தவர்களாக, இவர்கள் ஒரு போர்வையிலே இருக்கிறார்கள். சில சமயத்திலே ஓநாயின் வெளி தோற்றத்திலே வெளியே போர்வையிலே இருக்கிறார், வெளியிலே ஓநாயின் உடை, உள்ளே அங்கு வெளிச்சம் வரவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், சபை கொடுக்க முடியாது இந்த வெளிச்சத்தை, போதகர் கொடுக்க முடியாது இந்த வெளிச்சத்தை, எவரும் எந்த ஊழிய காரணம் கொடுக்க முடியாது. நமக்கோ தேவன் ஆவியானவர் மூலமாய் இவைகளை வெளிப்படுத்துகிறார். இதை நாங்கள் இன்னமாய் அத்தாட்சிப்படுத்தும்படிக்கு மத்தேயு 11 அதிகாரம் எடுங்கள். So you need to have the revelation knowledge of the Holy Spirit. 11 அதிகாரம் 25 வசனம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னதாவது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. Can you see that? ஞானிகள் கல்விமான்கள், brother, they can be a doctor, a specialist, a heart specialist, or an engineer, a scientist who sends people to moon. சந்திரனுக்கு அனுப்புற அந்த விஞ்ஞானிகள் அங்கே, நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நாசான்னு சொல்லப்படுற அமெரிக்காவிலே, அந்த இடத்திலே அந்த ராக்கெட் அனுப்புற இடங்களில் இருக்கிற இன்ஜினியர், தே கேனாட் நோ பிரதர் ஜீசஸ். நோ, எந்த ஒரு வைத்தியனோ எவரும் இந்த உலகத்திலே அறிய முடியாது, அந்த வெளிப்படுத்துதலை அவர்களாய் பெற்றுக்கொள்ள முடியாது. கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் நீர் இந்த காரியங்களை நீ மறைத்து வைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடியினால் உண்மை உமக்கு நன்றி கூறுகிறேன். அவர் உபய பிசாசுகளை துரத்தி போட்டு வந்தார்கள். இயேசு சந்தோஷப்பட்டு சொல்லுகிறார், சாதாரண ஜனங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர், அதனால் உமக்கு நன்றி கூறுகிறேன் பிதாவே. அது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. அது நீங்கள் லூக்கா 10 அதிகாரம் 19-20 நீங்கள் வாசிக்கலாம். Revelation knowledge. சும்மா சபையில் உட்கார்ந்து இருக்காதே. வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சம் உன் இருதயத்துக்குள்ளாய் வராவிட்டால் இருளிலே உட்கார்ந்து இருக்கிறாய். நீ இயேசுவை ஏதோ மாட்டுக்கொட்டிலே பிறந்த ஒரு சரித்திர பூர்வமான ஒரு மனுஷனாகவே நீ அறிந்திருக்கிறாய். உன் மனம் சொல்கிறது அவன் குமாரன் என்று, உன் மனம் சொல்கிறது அவர் தேவன் என்று, உன் மனமே சொல்கிறது உன் வெளிப்படுத்துதல் அங்கே இல்லை. வெளிப்படுத்துதல் இங்கே வரும், கடந்து உள்ளே வரது. அது வந்தால் உனக்கு தெரியும், ஓ மை காட், ஆண்டவரே, நான் இப்படி அறியவே இல்லையே, நான் இப்படி பார்க்கவே இல்லையே. That is the light. இயேசு தொடர்ந்து சொன்னார், ஆம்பிதாவை இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதாவை தவிர யார் குமாரனை அறியான்? உச்சவனும் அறியான், தேவதூதர்களும் அறிய மாட்டார்கள். நோ, உச்சவனும் அறியான், பிதாவை தவிர குமாரனை உச்சவனும் அறியான், உச்ச போதவனும் அறியான். பிதா ஒருவரை அறிந்திருக்கிறார், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவரை வெளிப்படுத்த. யாரை? பிதாவை. இயேசு சொன்னார், என் மூலம் அல்லாமல் ஒருவனும் பிதாவின் அண்டை வரான். நம்முடைய ஓட்டத்தின் முடிவு நாம் பிதாவின் அண்டை சேருவது, அவர் மூலமாக நாம் பிதாவின் அண்டை சேருவது, அதுதான் நம்முடைய ஓட்டத்தின் முடிவு. அவர் சொன்னார், குமாரன் வெளிப்படுத்தினால் ஒழிய பிதாவை எவனுமே அறிய மாட்டான். இந்த வசனங்களை உங்கள் இருதயத்திலே வையுங்கள். இதை அடிக்கடி தியானம் பண்ணுங்கள். தேவ ஆவியானவர் எனக்கு வெளிச்சத்தை போடுவார். குமாரனும் குமாரன் எவருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அதோ பார்த்தீர்களா, குமாரனை பிதா யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ ஒருவனும் குமாரனை அறியான். என்ன விதமான ஒரு ஒருமைப்பாடும் நெருக்கமான உறவும் என்பதை பாருங்கள். திருத்துவத்துக்குள்ளே குமாரனுடைய வெளிப்படுத்துதலை பிதா கொடுக்கிறார் ஆவியானவர் மூலம். பிதாவினுடைய வெளிப்படுத்துதலை குமாரன் கொடுக்கிறார் ஆவியானவர் மூலம். யாரும் மாறிய முடியாது. அதுதான் பேதுருவுக்கு வெளிப்படுத்துதல் கிடைத்ததும் அவர் சொன்னார், பேதுருவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா அவரை உனக்கு வெளிப்படுத்தினார். யார் மூலம்? ஆவியானவர் மூலம். அதனாலே தான் நீ வாயை திறந்த நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார்.
இந்த கல்லின் மேலே நான் என் சபையை கட்டுவேன். அப்படியானால் அந்த கல் எது? அந்த கற்பாறை எது?
வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து.
இருதயங்களிலே வெளிச்சமாக உள்ளே வந்த வெளிப்படுத்தப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் அந்த வெளிப்படுத்துதல் தான் கற்பாறை. The revelation itself is the rock. இந்த வெளிப்படுத்துதலிலே நான் என் சபையை கட்டுவேன். இந்த வெளிப்படுத்துதலிலே என் விசுவாசியை கட்டுவேன். அவர்களை அசைக்க முடியாது.
ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு சும்மா ஒரு ஆகன் அடிச்சுட்டு அப்படி ஒரு கிட்டா அடிச்சுட்டு அப்படி ஒரு சும்மா ஒரு பிக்னிக் போயிட்டு இதுதான் இந்த நாளில் நடக்குது என்னன்னு கேட்டா கிறிஸ்டியன்ஸ் தான்.
Nonsense. Have you received the revelation from God the Father?
பிதாவினாலே நீ அந்த வெளிப்படுத்துதலை பெற்றாயா குமாரனை குறித்து? அங்கேதான் முழு காரியம் இருக்கிறது.
மோசையினுடைய கையிலே கோல் சும்மா இருக்கும் வரை அது ஆடுகளை மேய்க்கும் கோல் தான். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த வேத புத்தகம் சபையிலே இருக்கிறார்கள். பல வருஷங்களாக மோசை 5-6 அந்த கொஞ்சம் ஆடுகளை, மாமனாரின் ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டு பின்னாலே இருந்த மாதிரி அவர்கள் அதை வைத்து உபயோகித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறார்கள், இது மூடப்பட்டதாக இருக்கிறது. ஆவிக்குரிய சபைகளிலும் இருக்கிறார்கள், என்னமாய் மூடப்பட்டதாக இருக்கிறது? ஏன்? வெளிப்படுத்துதல் கிடைக்கவில்லை. யூதர்கள் வருஷா வருஷம் வாசிக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 3 கூறுகிறது, இன்னமும் ஆய் முக்காடு அவர்களுக்கு முன்னாலே இருக்கிறது. கிறிஸ்து அண்டை திரும்பும் பொழுதுதான் அந்த முக்காடு அடுபடும். இட்ஸ் a revelation knowledge. மோசே ஒரு நாள் தேவனை என்ன என்று சந்தித்தான், முகமுகமாய் சந்தித்தான், பயந்தான்.
என்ன இது காரியம்? அந்த முச்சடி பற்றுகிறது, ஆனால் அது எரிந்து பொசுங்கி போகிறது இல்லை.
தேவன் அவனுடைய கவனத்தை திருப்பினார். அற்புதம் ஒருவனை மாற்ற முடியாது. அற்புதத்தினூடாக மனுஷருடைய கவனத்தை தேவனுடைய ஊழியக்காரன் என்ன சொல்கிறான் என்பதை கவனிக்கும்படிக்கு அவர்கள் கவனத்தை திருப்புகிறது. மோசே போட்டான் கம்பி ஒரு நாள் கோலை,
அங்கது பாம்பாய் மாறியது.
மறுபடியும் எடுத்துக்கொள்ள அதன் வாலை பிடித்தண்டு சொன்னார். மறுபடியும் அது கம்பாய் மாறியது. என்ன இங்கே காண்கிறோம்?
அவருடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதலை, அவருடைய அதிகாரத்தின் வெளிப்படுத்துதலை மோசே பெற்றான். Now he goes to Pharaoh. Let my people go. Thus says the Lord. ஜனத்தை போக விடண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அதிகாரத்தோடு பேசுகிறான்? அதிகாரத்தின் வெளிப்படுத்துதலை பெற்றான். இந்த வார்த்தை வெளிப்படுத்துதல் இல்லாமல் நீ சபை தொடங்க முடியாது. நீ ஒருவரும் தொடங்க முடியாது.
வெளிப்படுத்துதல் கிடைத்தாலும் தொடங்க முடியாது
அவர் சொல்லும் வரை.
இன்றைக்கு எச்சனையோ சபைகள் மூடப்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இருக்கிற 70-80% பிரச்சனை போயிடும். தேவ ஆவியானவர் நாட்டில அந்த சபைகள் இருந்தால் மெய்யாகவே சொல்லுகிறேன், எதிரியை எல்லாரும் சேர்ந்து மந்திரவாதமோ பில்லுசூனியமோ அகற்றி விடலாம்.
தேவன் அதை சீக்கிரத்திலே செய்ய இருக்கிறார்.
Oh yeah, he's going to do it. He's going to do it. He's going to do it. Oh yes. So is the revelation knowledge. வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிச்சம் நமக்கு தேவை. Without revelation knowledge, no. Nothing. There is no foundation. அஸ்திபாரம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிச்சம். இந்த கற்பாறை என்று சொல்லும் பொழுது இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். தச்சனாக தெரிந்த இயேசுவின் கற்பாறை அல்ல. சரித்திரபூர்வமாக நீ புத்தகத்தில் வாசி, இயேசு பிரான் கிறிஸ்தவ மதத்தின் தலைவர், சபைகளை நடத்துகிறவர், அவர் சபையை நடத்துகிறவர் அல்ல. அவர் மதத்துக்கு, எந்த மதத்துக்கும் தலைவர் அல்ல. கிறிஸ்தவம் ஒன்று அவருக்கு தெரியாது. கிறிஸ்தவம் பிசாசினாலே தேவனுடைய ஜனத்தை வஞ்சிக்க கொடுக்கப்பட்ட சொல். பேதுருவுக்கு தெரிந்தது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்த். So, have you received the revelation? வெளிப்படுத்துதல் கிடைத்ததா? உன் உள்ளத்திலே அது வந்ததா? தேவன் உனக்கு அதை அவரை வெளிப்படுத்தினாரா? See? தச்சனுடைய மகனாக அறிந்த இயேசுவை இப்பொழுது அவன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக அறிந்து கொண்டான். ஐம்புலங்களை தாண்டி இந்த வெளிப்படுத்துதல் வருகிறது. மனதிலே வர முடியாது. அது நேரடியாக உன் ஆவிக்கு வருகிறது. It comes to your spirit. That is the revelation. That is the revelation knowledge. யோவான் 16:13-14 யோவான் 16:13-14 சத்திய ஆவியானவராகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உண்மைக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து, இதோ இயேசு பேசுகிறார், உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். So the Holy Spirit is going to come and reveal Jesus to us. Continuous revelation of Jesus Christ. நாம் தொடர்ந்து விசுவாசத்திலே பலப்பட்டு கொண்டு போவதற்கு தொடர்ந்து வெளிப்படுத்துதல் நமக்கு தேவை. அதை தேவாவியானவர் நமக்கு வார்த்தையின் மூலம் நமக்கு கொடுக்கிறார். என்னுடையதிலே இருக்கிறதை எடுத்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார். அவர் தம்மை குறித்து பேச வரவில்லை. இது இது ஊழியங்களை டெஸ்ட் பண்ண, ஊழியங்களை கட்டாயம் டெஸ்ட் பண்ண வேணும். பிரதர், நாங்க நீ அறிந்திருக்க கூட பிரதர், ஊழியக்காரனே இல்லை. நீ சோதித்து அறிய வேண்டும். கள்ள போதவர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள திக்கதரிசிகள், கள்ள பலர் தங்களை தாங்களை மேய்ப்பர்களாக ஏற்படுத்திக் கொண்டவர்கள் எல்லா இடத்திலும் அலைகிறார்கள் சுற்றி தெரிந்து. அவர்களால் நடத்தப்படும் சபைகள் கள்ள சபைகளாக இருக்கும். அங்கே பாடல் இருக்கலாம், கொஞ்சம் வார்த்தை இருக்கலாம், ஏதோ ஒரு ஆள் தலையடியோ எதுவோ போகலாம். நீ வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை நீ பெற்று அந்த வெளிச்சம் உனக்குள்ளாக, நீதிமொழிகள் 4:18 படிக்கு அந்த வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டு போகும் நேரத்திலே தேவன் உனக்கு காட்டி கொடுப்பார், இது பிழையான ஆள், இது பிழையான இடம். என்னுடைய ஆண்டவர் ஆசிரியர் அந்த வார்த்தைக்கு அவர் அதிலே சொல்லுகிறது இல்லை. தேவ ஆவியானவராலே வழி நடத்தப்படுகிற ஊழியம் எது? இயேசு கிறிஸ்துவை மேலே உயர்த்தி கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஜனங்கள் சிலுவை அண்டை இழுக்கப்படுவார்கள். ஜனங்கள் இயேசுவை புழுகுவார்கள். அந்த போதகனை அல்ல. அது ஒரு நல்ல சோ, அது டெஸ்டிங். The Holy Spirit comes to reveal Jesus. Exalt Jesus. அவர் என்னை மகிமைப்படுத்துவார். வெளிப்படுத்துதல் எல்லாம் திடீரது. இடையெல்லாம்
சகோதரனீக்கள்
முதலாவது நேருக்கு நேராய் சந்தித்தான். இரண்டாவது வெளிப்படுத்துதல் அவனுக்கு கிடைத்தது. மூன்றாவது அவன் என்ன செய்தான்? அந்த வெளிப்படுத்துதலை ஏற்றுக்கொண்டான். Acknowledgement of the revelation. அந்த வெளிப்படுத்தப்பட்டதை அவன் ஏற்றுக்கொண்டான். மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை, இதோ தேவனாலே அவருடைய வல்லமையினாலே உன் கற்பத்தில் ஒருவர் தோன்ற இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் உண்மையில் நிழலிடுவார், நீ ஒரு குமாரனை கற்பம் தரிப்பாய், அவருக்கு இயேசு என்ற நாமம் கொடுப்பாயாக, விடுதலை கொடுக்கிறவர். அவள் என்ன சொன்னாள்? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. She acknowledged. அவள் அதை ஏற்றுக்கொண்டாள், அந்த வெளிப்படுத்துதலை ஏற்றுக்கொண்டாள். பேதுரு தனக்கு கிடைத்த வெளிப்படுத்துதலை ஏற்றுக்கொண்டான். ஆமாண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன் தான். Acknowledgement. யோவானுடைய புத்தகம் 17 அதிகாரத்திலே சகோதரர்களே 3 வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதை பார்த்தீர்களா அந்த வசனத்தை? ஒன்றான the one God மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அந்த அறிகிறது புத்தகத்தை படிச்சல்ல, படம் ஒன்று பார்த்தல்ல, இயேசுவை குறித்து மாட்டுக்கொட்டியில் பிறந்தாரண்டு, அது உன் சிறு வயதிலேருந்தே ஒரு சபையில் நீ கேட்டதல்ல. என்ன ஜெபுக்கு கொடுத்த காலத்துக்கு நேரத்தில் நானும் நான் இயேசுவை அறிந்து நான் என்னுடைய மனைவிடத்தை சொன்னேன் எனக்கு இயேசுவை தெரியும், நான் ஒரு ஜெபு கொடுத்துக்கும் வர மாட்டேன். மத பெருமை, மதம் ஒரே ஒரு காரியத்தை உள்ளே கொடுக்கும் சொல்லவா? Pride. பெருமை. மதவரை கொண்டவர்கள் பெருமையினால் நுழைந்தவர்களாயிருக்கிறார்கள் என்பது வேதம் சொல்லுகிறது. அவங்க தெரியாமலே சொல்லிட்டாங்க, மதவெறிங்கிறது ஒரு பிசாசண்டு, மதவெறிங்கிற பிசாசு படியாதிருத்தல் வேண்டும். அது ஞாபகமா? அதோட மற்றது ஞாபகமா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். ஒரு மாதிரி பார்க்கறீர்கள், கிட்டடியும் வரக்கூடாது. ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர். பின்னால போய் கத்திய தீட்டு தீட்டண்ட தீட்டி குத்து 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 குத்தண்ட குத்தி காலம் எழும்புற நேரம் என்ன இது பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் ஆண்டவர் மாங்கியிருப்பா குத்து, நடக்கிறது. அவரை அறிந்திருக்கிறாயா? மெய்யான தேவனையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். Acknowledging the revelation. முதலாம் யோவான் 5:13. ஒன்று யோவான் 5:13, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். You acknowledge the revelation, you have eternal life.
அந்த வெளிப்படுத்துதலை நீ அங்கீகரித்து அதை பெற்றுக்கொண்டது உனக்குள்ளே நித்திய ஜீவன் வந்தது. நித்திய ஜீவன் ஒரு பொருள் அல்ல, நித்திய ஜீவன் ஒரு ஆள். இயேசு சொன்னார், நானே ஜீவன், நானே ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நான் வேத புத்தகம் வச்சிருக்கிறத ஒரு இடத்திலும் இல்லை. வேத புத்தகம் வச்சிருக்கிறவன் ஜீவனை உடையவன் என்று. நோட் புத்தகம் வச்சிருக்கிறேன் கோயிலுக்கு போறேன். ஒரு இடத்திலும் இல்லை, நீ ஜீவனை உடையவன். கேள்வி ஒரே ஒரு கேள்வி, குமாரன் உள்ளேயா வெளியேயா? பல குமாரர்கள் இருக்கிறார் பிரதர் உள்ள.
Do you have the son?
குமாரன் உள்ளேயா? அப்படியானால் நித்திய ஜீவன் உள்ளே. மறுபடியும் சொல்லுகிறேன், you must have the revelation inside. அதிலே தான் இயேசு சொல்லுகிறார், என் சபையை விசுவாசியை கட்டுவேன். மற்றாக்கள் எல்லாரும் ஆடுவார்கள், ஆடி போவார்கள்.
எத்தனையோ பேர் தண்ணி வருகுதா மண்டோன்னு பச்சை குளத்தடியால போயினுமா மிஞ்சே இருந்து.
விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். எண்ணத்தின் மேலே உன்னுடைய வாழ்க்கை நீ கட்டியிருக்கிறாய்.
இரண்டாம் திமத்தேயு முதலாம் அதிகாரம் 12 வசனம், இதிலே பவுல் சொல்வதை கேள். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிச்சிருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்.
I know in whom I have believed. நான் விசுவாசிச்சிருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த அறிவு எங்கே இருந்து வந்தது பவுலுக்கு? எங்கே இருந்து இந்த அறிவு இயேசுவை குறித்து வந்தது? காண்பிக்கவா காண்பிக்கவா? ஏற்கனவே சொன்னேன், அந்த தமஸ்கு தெருவிலே சந்தித்தார் என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் உண்மையான ரகசியம் எது தெரியுமா? எப்படி பவுலுக்கு அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டது? நான் தான் இயேசு என்று சொன்னார் உண்மைதான். ஆனால் உண்மையாக அந்த திரைச்சியிலே அங்கால கொஞ்சம் கலட்டி பார்த்தா என்ன நடந்தது? கலாச்சியருடைய புத்தகம் அடங்கு. கலாச்சியர் கலேஷியன் சாப்டர் 1 முதலாம் அதிகாரம். ஓ, திஸ் இஸ் குட். தேவனுடைய வார்த்தை ருசியா இல்லையா? Oh, it's so tasty. முதலாம் அதிகாரம், முதலாம் அதிகாரம் 15 வசனம் பாருங்கள். அவன் சொல்வதை பாருங்கள். அப்படி இருந்தும் 14 வாசிப்போ, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மதத்திலே தேறினவனாய் என் தகப்பன்மாருடைய பாரம்பரிய நியமங்களுக்காக மிகவும் பக்தி வாயிராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அவருடைய யூத மதத்தில் இனியிலேருந்து விடாப்பிடியாயிருந்தா. நாங்களும் ஒவ்வொரு அந்த நேரத்தில், ஓ, நாங்கள் எங்கட மதத்தை விட்டுட்டு வர மாட்டோம், ஓ, அது தாய விக்கிறதாய் போயிருமே. அங்கால பாபம். ஆனால் என்ன சொல்கிறான்? அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்திலே நற்செய்தியாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்தினார். அவரை எனக்குள் வெளிப்படுத்த அவர் பிரியமாக இருந்த பொழுது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ண, அதாவது மனுஷர்களோடு நான் அதை குறித்து பேசவில்லை. அவன் ஓடித்தான் உடனே வராந்திரத்துக்குள்ள, ஓ, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை அவனுக்குள்ளாக தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினார். Jesus the God the Father through the Holy Spirit revealed Christ in Paul's heart. அந்த இடத்திலே தெருவிலே இதான் நடந்தது. புறஜாதிகளுக்குள்ளே அவன் ஊழியக்காரனாய் இருக்கும்படிக்கு அந்த வெளிப்படுத்துதல் பவுலுக்கு உள்ளே கிடைத்தது. வெளிப்படுத்துதல் இல்லாத எவருமே சபையிலே 58 வருஷம் இருந்தாலும் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை, அவர்கள் மடிந்தாலும் இயேசுவண்டை போக முடியாது. நோ யூ கேனாட் கோ. ஆகையினாலே எனக்கு அருமையான சகோதரர்கள், இன்றைக்கு தேவனாலே அருளப்பட்டு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், நீ இந்த செய்தியை கேட்ட நீ, வெளிப்படுத்துதல் உனக்கு கிடைத்திருக்கிறதா? எந்த காரியத்திலே உன் வாழ்க்கையை நீ கட்டுகிறாய்? என்ன காரியத்திலே உன் சபையை நீ கட்டுகிறாய்? வேறு ஒரு அஸ்திவாரம் இல்லை, வேறு ஒரு கற்பாறை இல்லை. மரியாளின் மகன் இயேசுவிலே கட்ட முடியாது. 2000 வருஷங்களுக்கு முன்பு சிலுவையிலே மறித்த இயேசுவின் அந்த சரித்திரபூர்வமாக அறிந்த அறிவிலே நீ சபையை கட்ட முடியாது, உன் வாழ்க்கையை கட்ட முடியாது. வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவிலே தான் நீ கட்டலாம். The revealed Christ in you. This is personal, one-to-one. இது உனக்கும் அவருக்கும், எனக்கும் அவருக்கும் நேருக்கு நேராக நடக்கும் காரியம் வெளிப்படுத்துதல். இடையில் யாரும் வர முடியாது. புருஷனோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ மேய்ப்பனோ வர முடியாது. நானும் உனக்கு அந்த வெளிப்படுத்துதலை கொடுக்க முடியாது. அவர் வார்த்தை கொடுத்தால் அதை மட்டும் நான் உனக்கு வந்து கொடுக்கலாம், அல்லது என் வார்த்தைகளை உணர்வேன். Nothing that you will get. ஒன்றுமே நீ உனக்கு கிடைக்க மாட்டாது. முதலாவது நேர் நேராய் சந்திப்பது, இரண்டாவது சொல்லுங்க வெளிப்படுத்துது, மூன்றாவது அந்த வெளிப்படுத்துதலை ஏற்றுக்கொள்வது, நாலாவது நான் முடிக்கிறேன் கான்ஃபெஷன். பேதுரு வாயை திறந்து சொன்னான், நீரே ஜீவன் உள்ள தேவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவன், நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் தேவதூர்களுக்கு முன்பாகவும் அவனை நான் அறிக்கை பண்ண மாட்டேன். Confession of what you have received, the revelation. உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்துவை நீ வாயினால் அறிக்கை பண்ணப்படும். உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை வாயினால் நீ அறிக்கை பண்ணப்படும். அந்த செங்கோலை, அந்த கோலை நீ நீட்டப்படும். அந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு தேவாவியானவர் வெளிப்படுத்துவார். அந்த காரியத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அந்த வார்த்தை உடனடியாக நீ வாயினாலே அறிக்கை பண்ண வேணும். மனதிலே சிந்தித்து சரி வராது, வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே விடுதலை உண்டாக அறிக்கை பண்ணப்படும். சும்மா வந்துட்டு போவாதீங்க பிரதர்ஸ், வசனத்தை எடுத்து பாடமாக்கு, பாடமாக்கு. தேவனுடைய சந்திப்பு, அவருடைய வெளிப்படுத்துதல், நாம் அதை ஏற்றுக்கொள்வது, வாயினால் அறிக்கை பண்ணுவது, நான்கு காரியங்கள். 4